சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 25, 2024. தலைப்பு: மனம். கோல்டன் உரை. கொரிந்தியர்: எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ரோமர்: ஆ, தேவனுடைய ஐசுவரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் இவ்வளவாயிருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய ஏகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். ரோமர்: அப்படியிருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். தீமோத்தேயு: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். மத்தேயு: இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரி, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரி சொஸ்தமானாள். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். மத்தேயு: அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகுவிதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்றே மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பிலிப்பியர். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானூர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ரோமர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எபிரேயர். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறதென்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். பேதுரு. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பேதுரு. உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாயல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஒரே ஒரு நான் அல்லது நாம், ஆனால் ஒரே ஒரு தெய்வீக கோட்பாடு அல்லது மனம் எல்லா இருப்பையும் ஆளுகிறது. கடவுளின் படைப்பின் அனைத்து பொருட்களும் ஒரே மனதை பிரதிபலிக்கின்றன. மேலும் இந்த ஒரு மனதை பிரதிபலிக்காத அனைத்தும் தவறானவை மற்றும் பிழையானவை. வாழ்க்கை, பொருள் மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவை மன மற்றும் பொருள் இரண்டும் என்ற நம்பிக்கையும் கூட. மனம் அதன் அனைத்து அமைப்புகளுக்கும் மேலானது மற்றும் அனைத்தையும் ஆளும். அதன் சொந்த கருத்து அமைப்புகளின் மைய சூரியன், அதன் சொந்த பரந்த படைப்பின் வாழ்க்கை மற்றும் ஒளி, மற்றும் மனிதன் தெய்வீக மனதின் துணை. மனம் இல்லாமல், காற்றை தன் பிடியில் வைத்திருக்கும் புத்திசாலித்தனம் இல்லாமல் உலகம் அழிந்துவிடும். மனதின் மேன்மையை வெளிப்படுத்தும் அறிவியலின் அணிவகுப்பை தத்துவமோ அல்லது சந்தேகமோ தடுக்க முடியாது. தெய்வீக மனம் மனிதனின் ஆன்மாவாகும். மேலும் மனிதனுக்கு எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மனிதன் ஒரு பொருள் அடிப்படையில் படைக்கப்படவில்லை, அல்லது ஆவி ஒருபோதும் உருவாக்காத பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிடப்படவில்லை. அவரது மாகாணம் ஆன்மீக சட்டங்களில், மனதின் உயர் சட்டத்தில் உள்ளது. மனம் ஒரு பெரிய படைப்பாளி. மனத்திலிருந்து பெறப்பட்டதை தவிர வேறு எந்த சக்தியும் இருக்க முடியாது. மனம் முதலில் காலவரிசைப்படி இருந்தால் முதலில் சாத்தியமானது மற்றும் முதலில் நித்தியமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் புனித பெயருக்குரிய பெருமை, கௌரவம், ஆதிக்கம் மற்றும் அதிகாரத்தை என்றென்றும் மனத்திற்கு கொடுங்கள். கீழ்த்தரமான மற்றும் ஆன்மீகமற்ற சிகிச்சை முறைகள் மனதையும் மருந்துகளையும் ஒன்றிணைக்க முயற்சி செய்யலாம், ஆனால் இவை இரண்டும் விஞ்ஞான ரீதியாக ஒன்றிணைவதில்லை. அதனால் எந்த நன்மையும் வராது என்பதால் நாம் ஏன் அவர்களை அவ்வாறு செய்ய விரும்ப வேண்டும்? மனம் முதன்மையானதும் உயர்ந்ததும் என்றால் கீழ்நிலை சக்திகளின் ஒத்துழைப்பு தேவைப்படாத மனதை நம்புவோம். ஈகோ என்பது மனம். ஒரே ஒரு மனம் அல்லது புத்திசாலித்தனம் மட்டுமே உள்ளது என்ற புரிதல் மரண உணர்வின் பிழைகளை அழிக்கவும் அழியாத உணர்வின் உண்மையை வழங்கவும் தொடங்குகிறது. இந்த புரிதல் உடலை இணக்கமாக்குகிறது. அது நரம்புகள், எலும்புகள், மூளை போன்றவற்றை எஜமானர்களுக்கு பதிலாக வேலையாட்களாக ஆக்குகிறது. மனிதன் தெய்வீக மனதின் சட்டத்தால் ஆளப்படுகிறான் என்றால் அவனது உடல் நித்திய ஜீவனுக்கும் உண்மைக்கும் அன்புக்கும் அடிபணிகிறது. மனிதர்களின் பெரிய தவறு என்னவென்றால் மனிதன் கடவுளின் உருவம் மற்றும் உருவம், பொருள் மற்றும் ஆவி ஆகிய இரண்டும் நல்லது மற்றும் கெட்டது. நோய் ஆபத்தானது அல்லது குணப்படுத்துவது கடினம் என்று இயேசு ஒருபோதும் பேசவில்லை. அவரது மாணவர்கள் குணப்படுத்த தவறிய ஒரு வழக்கை அவரிடம் கொண்டு வந்தபோது அவர் அவர்களிடம், ஓ நம்பிக்கையற்ற தலைமுறை என்று கூறினார். குணமடைய தேவையான சக்தி மனதில் இருப்பதை குறிக்கிறது. அவர் எந்த மருந்துகளையும் பரிந்துரைக்கவில்லை. பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்று வலியுறுத்தினார். ஆனால் அவற்றிற்கு நேரடியாக கீழ்ப்படியாமல் செயல்பட்டார். பாவத்தை குணப்படுத்துவதைப் போல நோயை குணப்படுத்துவதில் மருந்துகளை விட மனம் அதிகம். ஒவ்வொரு விஷயத்திலும் சிறந்த வழி தெய்வீக அறிவியல். மெட்டீரியா மருத்துவம் என்பது அறிவியலா அல்லது ஊக மனித கோட்பாடுகளின் தொகுப்பா? ஒரு சந்தர்ப்பத்தில் வெற்றி பெறும் மருந்து சீட்டு மற்றொரு சந்தர்ப்பத்தில் தோல்வியடைகிறது. மேலும் இது நோயாளியின் வெவ்வேறு மனநிலைகளின் காரணமாகும். இந்த நிலைகள் புரிந்து கொள்ளப்படவில்லை. மேலும் அவை கிறிஸ்தவ அறிவியலை தவிர விளக்கம் இல்லாமல் விடப்படுகின்றன. அறிவியலில் விதியும் அதன் முழுமையும் மாறாது. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் வெற்றி பெற தவறினால் அதற்கு காரணம் நீங்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையை, சத்தியத்தை உங்கள் சொந்த வாழ்க்கையில் அதிகமாக நிரூபிக்காததால். நீங்கள் விதிக்கு கீழ்ப்படிந்து தெய்வீக அறிவியலின் கொள்கையை நிரூபிக்காததால். விஞ்ஞானம் அனைத்து நோய்களின் தோற்றத்தை மனதளவில் வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அனைத்து நோய்களும் தெய்வீக மனத்தால் குணப்படுத்தப்படுகின்றன என்றும் அறிவிக்கிறது. இந்த மனதை தவிர வேறு எந்த சிகிச்சையும் இருக்க முடியாது. மனித நம்பிக்கை அல்லது முயற்சியை நோக்கி ஒரு மருந்தை அல்லது வேறு எந்த வழியையும் நாம் எவ்வளவு நம்புகிறோம். நோயுற்றவர்களுக்கு அவர்கள் பொருளிலிருந்து பெறுவது போல் தோன்றினால் அது மரண மனமே, விஷயம் அல்ல. ஆனால் நோய்வாய்ப்பட்டவர்கள் தெய்வீக சக்தியால் மட்டுமே குணமடைவதில்லை. உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவற்றின் செயல் மட்டுமே நல்லிணக்கத்தை அளிக்கும். மரண மனம் என்று அழைக்கப்படுபவரின் செயல் தெய்வீக மனத்தால் அழிக்கப்பட வேண்டும். தெய்வீக கட்டுப்பாடு இல்லாமல் முரண்பாடுகள், பாவம், நோய் மற்றும் மரணம் என வெளிப்படும். உடலில் பாவ சிந்தனையின் தீய செல்வாக்கை வேதம் தெளிவாக அறிவிக்கிறது. இதை எங்கள் குருவும் உணர்ந்தார். சில இடங்களில் அவர் சத்தியத்தில் அவர்களின் அவநம்பிக்கையின் காரணமாக பல வல்லமையான செயல்களை செய்யவில்லை என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. எந்தவொரு மனித பிழையும் அதன் சொந்த எதிரி. மேலும் தனக்கு எதிராக செயல்படுகிறது. அது சரியான திசையில் எதையும் செய்யாது மற்றும் தவறாக உள்ளது. மனம் என்று அழைக்கப்படுபவை தீய உணர்ச்சிகளையும் தீங்கிழைக்கும் நோக்கங்களையும் நேசிப்பதாக இருந்தால் அது ஒரு குணப்படுத்துபவர் அல்ல. ஆனால் அது நோயையும் மரணத்தையும் உண்டாக்குகிறது. மனிதனின் உயர்ந்த இயல்பு கீழ்நிலையால் ஆளப்படுவதில்லை. அது இருந்தால் ஞானத்தின் வரிசை தலைகீழாக மாறும். வாழ்க்கையை பற்றிய நமது தவறான பார்வைகள் நித்திய நல்லிணக்கத்தை மறைத்து நாம் புகார் செய்யும் தீமைகளை உருவாக்குகின்றன. மனிதர்கள் பௌதிக விதிகளை நம்புவதாலும் மனதின் அறிவியலை நிராகரிப்பதாலும் இது பௌதிகத்தை முதலாவதாகவும் ஆன்மாவின் உயர்ந்த சட்டத்தை கடைசியாகவும் ஆக்குவதில்லை. ஆவியானவர் கடவுளை புரிந்து கொள்ள பொருள் உணர்வு ஒருபோதும் மனிதர்களுக்கு உதவாது. ஆன்மீக உணர்வின் மூலம் மட்டுமே மனிதன் தெய்வத்தை புரிந்து கொண்டு நேசிக்கிறான். பொருள் புலன்களால் மனதின் அறிவியலின் பல்வேறு முரண்பாடுகள் கண்ணுக்கு தெரியாத உண்மையை மாற்றாது. அது என்றென்றும் அப்படியே உள்ளது. எல்லாமே தெய்வீக மனம் அல்லது கடவுள் மற்றும் அவரது யோசனை என்று இருக்கும் அறிவியல் இந்த யுகத்தில் தெளிவாக இருக்கும். ஆனால் விஷயம் மனிதனின் ஊடகம் அல்லது மனிதன் தனது சொந்த உருவான சிந்தனையில் நுழைய முடியும் என்ற நம்பிக்கைக்காக தன்னை பிணைத்து கொள்கிறது. அவரது சொந்த நம்பிக்கைகள் பின்னர் அவரது பத்திரங்களை பொருள் என்று அழைத்து தெய்வீக சட்டத்தை பெயரிடுங்கள். இனத்தை உயர்த்துவதற்கு தேவை மனத்தால் அதை செய்ய முடியும் என்பதற்கு அப்பா, ஏனெனில் மனம் தூய்மைக்கு பதிலாக தூய்மையையும் பலவீனத்திற்கு பதிலாக வலிமையையும் நோய்க்கு பதிலாக ஆரோக்கியத்தையும் அளிக்கும். உண்மை என்பது முழு அமைப்பிலும் ஒரு மாற்றமாகும், மேலும் அதை ஒவ்வொரு முழுமையும் ஆக்க முடியும். தெய்வீகத்துடனான நமது உறவை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் போது அவரை தவிர வேறு எந்த மனதையும் கொண்டிருக்க முடியாது. வேறு எந்த அன்பு, ஞானம் அல்லது உண்மை, வேறு எந்த வாழ்க்கை உணர்வும், பொருள் அல்லது பிழை இருப்பதை பற்றிய உணர்வும் இல்லை. தன்னை படைத்தவரால் ஆளப்படும் மனிதன், வேறு மனம் இல்லாதவன், எல்லாம் அவரால் கடவுளின் வார்த்தை உண்டாக்கப்பட்டது. அவர் இல்லாமல் எதுவும் உண்டாக்கப்படவில்லை என்ற சுவிசேஷகரின் கூற்றில் விதைக்கப்பட்டவர் பாவத்தின் மீது வெற்றி பெற முடியும். நோய் மற்றும் இறப்பு. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.